வானாதி வானங்களை பெற்றுள்ள
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடிய உவமைகள் குறித்த வகுப்பிற்குள் நாம் கடந்து செல்வோம். கடந்த முறை நாம் சந்தித்த போது கர்த்தர் இயேசு பேசின உவமைகள்ல இருந்து 18வது உவமையாக தாளந்து குறித்த உவமையை நாம் தியானிச்சோம். இன்னைக்கு நாம் மேலும் ஒரு உவமை நாம் தியானிக்கலாம். இது ராத்தல் பற்றின உவமை, தி பேரபிள் ஆஃப் பவுன்ஸ். தி பேரபிள் ஆஃப் பவுன்ஸ், ராத்தல் பற்றின உவமை. இது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 12 வசனம் முதல் 27 வசனங்கள் முடிய இருக்குது. லூக்கா 19வது அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 27வது வசனம் முடிய. மிகவும் பரிச்சயமான மற்றொரு உண்மை. இது நாம் கடந்த நாட்கள்ல சப்ஜெக்டாகவே நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப முக்கியமா தாழ்ந்துகள் பற்றின உண்மையோடு இதை நாம ஒப்பிட்டு கூட நம்ம பார்த்திருக்கிறோம். சகோதர சகோதரிகள், இந்த வசன பகுதியில இந்த உண்மைகளுக்குள்ள புதைந்திருக்கிற விஷயம் நாம அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நாம் இதைய உண்மைகள் வகுப்புல நாம பார்ப்பதின் மூலம் கண்டிப்பா தேவன் சில விஷயங்கள் நமக்கு அங்க தருகிறார். சோ அப்படித்தான் நாம போன வாரம் கூட, போன முறை நாம் சந்தித்த போது தாளந்துகள் பற்றின உண்மையில நாம் அங்க பார்த்தோம். சோ இப்பொழுது நமக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய கருத்துக்கள் தேவன் அந்த வசனங்களின் மூலம் அங்க தரார். அதை நாம் அங்க உணர்ந்தோம். உதாரணத்துக்கு அந்த தாளந்த உண்மைகள், அதை மறுபடியும் நாம கொஞ்சம் நினைவுபடுத்துவது நமக்கு நல்லது. சோ இந்த தாளந்து உண்மை மற்றும் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ராத்தல் உண்மை, கம்பானியன் பேரபிள்ஸ் அப்படித்தான் அதை சொல்றாங்க. அப்படின்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய உண்மைகள். ஆனாலும் ஒரே உண்மை அல்ல, ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் அங்க இருக்கு. ரெண்டு உவமையும் ரெண்டு முக்கியமான கருத்துக்களை அங்க எடுத்து உரைப்பது நாம் அங்க பார்க்கிறோம். சோ அப்ப தாழ்ந்த உவமை நாம பார்த்த போது ராத்தல் உவமை எடுத்து நாம ஒப்பிட்டு பார்க்கல. ஆனா இன்னைக்கு ராத்தல் உவமை பார்க்க போகிறோம், கண்டிப்பா தாழ்ந்த உவமைகள் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ அப்ப தாழ்ந்த உவமைகள் நம்ம பார்த்தோம், அதுல என்ன காரியங்கள் தீர்மானமா நாம இந்த காலத்துல நமக்கு பிரயோஜனமுள்ள விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த தாழ்ந்துகள் பற்றின உவமையிலிருந்து நாம் எடுத்தோம். அதாவது தாழ்ந்த உவமையும் சரி ராத்தல் உவமையும் சரி ரொம்ப தெளிவாக சுவிசேஷ யுகத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பேசப்பட்ட உவமை. அது மாத்திரமில்ல, இவ்விதமாக தங்களை முழுவதும் அர்ப்பணிச்சிட்ட அந்த கிறிஸ்தவர்கள், வேறு மாதிரி சொல்லணும்னா கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள்ல அவரை பின்பற்றக்கூடிய உண்மையான சீஷர்கள், வேறு மாதிரி சொல்லணும்னா சுவிசேஷ யுகத்தின் சபை, இவர்கள் இடத்துல தேவன் சுவிசேஷ யுகத்துல என்ன எதிர்பார்க்கிறார். அதாவது சபை சுவிசேஷ யுகத்துல என்ன கிரியைகள் அவங்க ஏறெடுக்கணும் என்பதை பற்றி பேசக்கூடிய உவமைகள் தான் இந்த ரெண்டு உவமைகள். அதனால் இது நமக்கு ரொம்ப முக்கியமான உவமை என்று போன முறையே நாம் சொன்னோம். அதாவது இந்த உவமை சுவிசேஷ யுகத்துல சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டி பத்தி பேசும், சபையினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பிரயாசங்கள், அவர்களுடைய பலிகள், இதை குறித்து பேசக்கூடிய உவமைகளாக இது இருக்கு. தாழ்ந்த உவமையில ரொம்ப தெளிவா நாம் என்ன பாயிண்ட்ஸ் நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளை, என்ன பார்த்தோம்னா முதல் விஷயம் தேவன் கிட்ட தங்களை முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்டா, அப்படி அர்ப்பணிச்சவங்களுக்கு தேவன் குறைந்தபட்சம் ஒரு வாய்ப்பாவது தருகிறார் அவங்கள் தங்களுடைய பொருத்தனைய நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக குறைந்தபட்சம் ஒரு வாய்ப்பாவது தரார். அந்த வாய்ப்பு அதுதான் தாழ்ந்து என்று நாம் சொன்னோம். அந்த தாழ்ந்துகள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன நாம தெரிஞ்சிட்டோம்னா முதல் விஷயத்துல எல்லோருக்கும் அல்லது அர்ப்பணிச்சிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தாழ்ந்துகள் தேவன் கொடுக்கிறார். யாரும் தாழ்ந்துகள் இல்லாம இந்த அழைப்புக்குள்ள நிக்க முடியாது, கண்டிப்பா தேவன் கொடுக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்ன நாம பார்த்தோம், அப்படி எல்லோருக்கும் தேவன் தாழ்ந்துகள் கொடுத்தாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அளவுல அங்க கொடுக்கறது இல்ல, வித்தியாசங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு வேறுபடுது. ஒருத்தருக்கு அது ஐந்தா இருக்கலாம், சிலருக்கு இரண்டா இருக்கலாம், சிலருக்கு ஒன்றாக அங்க இருக்கலாம். அப்போ இந்த அழைப்புல ஒரே நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருந்தாலும் நாம ஏறிருக்க வேண்டிய செயல்பாடுகள்ல அநேக வித்தியாசங்கள் அங்க இருக்கு. அது அவங்க அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்படுவதுதான் தாழ்ந்து. சோ நாம எந்த மாதிரி தாழ்ந்துகளோட பிறந்துட்டோம், எந்த மாதிரி சூழ்நிலைகள் மத்தியில நாம வளர்ந்துட்டோம், எந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மை சுற்றி நமக்கு இருக்குதோ அவைகளை பொறுத்து தேவன் நமக்கு அந்த தாழ்ந்துகள் ஏற்படுத்தி தந்து அந்த தாழ்ந்துகளை மாத்திரம் பயன்படுத்தி அவருக்கு நாம உண்மையுள்ள உக்கிரான ஊழியத்தை ஒப்பு வைக்கிறதுக்கு தேவன் நம்ம இடத்துல அங்க எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவா நாம அங்க புரிஞ்சுக்கணும். அந்தந்த தாழ்ந்துகள் மாத்திரம் பயன்படுத்தி, சில வசனங்கள் நாம உங்கள் மத்தியில் பேசும்போது நாம சொல்லல, ஆனா மற்ற இக்லீஷால அது நாம அது பார்த்தோம். அந்த தாழ்ந்துகள் பாருங்க வித்தியாசமா அங்க கொடுக்கிறார். அப்ப நமக்கு மத்தியில அந்த வாய்ப்புகள்ல வித்தியாசம் இருக்கு, அப்ப கண்டிப்பா அந்த வித்தியாசங்கள் நினைச்சு ஏங்குவது தவறு, அது ஞானம் இல்லை. ஒருவேளை இல்லாத விஷயத்தை தேவன் நமக்கு தேவன் நமக்கு கொடுக்காத தாழ்ந்துகளை நாம் எதிர்பார்த்து அதற்காக நிறைய பிரயாசங்கள் எடுத்து அந்த பிரயாசங்களின் மூலம் நம்மளுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய செல்வம் இவைகளை விரயம் பண்ணுவது அது ஞானம் அல்ல. அந்த மன்னா கூட உங்களுக்கு அங்க வாசிச்சோம். ஆனா அதுக்கு ஒரு அருமையான வசனம் 1 பேதுரு 4:10 இருக்கு, வாசிங்க. கவனிக்கிறீங்களா நீங்க, நல்ல உக்கிரான காரணம் நீங்க இருக்கணும். உக்கிரான காரணம் இருப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம ஒரு நல்ல உக்கிரான காரணம் இருக்கும். ஆனா ஒரு நல்ல உக்கிரான காரணம் என்ன செய்வார்னா அந்த முதல் பகுதியில் சொல்றார், அவன் அவன் பெற்ற வரத்தின் படி, அதான் பாயிண்ட். சோ அவன் அவனுக்கு தேவன் என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாய்ப்புகள் தேவன் தந்திருக்கிறாரோ, அந்த வாய்ப்புகளை மாத்திரம் பயன்படுத்தி அவருக்கு உக்கிரான ஊழியம் அங்கு செய்வது தான் ஞானமுள்ள வேலை. சோ அந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம என்ன சொல்லல, அதுக்காக வேறு ஒரு 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 வாய்ப்பு தேவன் நமக்கு தரவே மாட்டார் என்கிற அர்த்தம் அங்க இல்ல. என்னன்னா, கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை உணர்ந்து அடையாளம் கண்டு அந்த வாய்ப்புகளின் படி தேவனுக்கு ஊழியம் செய்வதில் உண்மையா இருந்து அதுக்கு மேல தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சு விருப்பப்பட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சில வாய்ப்புகளுக்காக நாம தேவனிடத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவனங்க கொடுக்கிறார், அது கொடுப்பார். ஆனா நாம் என்னதான் சொல்ல வருகிறோம்னா, என்ன தாளந்துகள் அல்லது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதையே உணராம, அந்த தாளந்துகள் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் பயன்படுத்துறதுக்கு எந்த பிரயாசமும் இல்லாம, சோ தங்களுக்கு தரப்படாத தாளந்துகளை நோக்கி எதிர்நோக்கி அதற்காக பிரயாசங்கள் எடுப்பது, அது வந்துட்டு அது ஒரு நல்ல உக்கிரான வேலை இல்ல, ஞானம் உள்ள உக்கிரான அங்கில். சோ அப்போ இது கூட நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ அப்போ அந்த பாயிண்ட்ஸ் நாம என்ன புரிஞ்சுட்டோம், தாளந்துகள்ல எல்லாருக்குமே தாளந்து கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா தேவன் ரொம்ப சுலபமாக வெளிப்படுத்துவார் அவருடைய பரிசுத்தாவி. அதே சமயத்துல அந்த தாளந்துகள் தரப்படுவதில் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கு, பொறுப்புகள்ல அங்க வித்தியாசம் அங்க இருக்கு. இது மூணாவது பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, வெவ்வேறு பொறுப்புகள் உள்ளவர்களா இருக்கிறதுனால, வெவ்வேறு வாய்ப்புகளை பெற்றவர்களா இருக்கிறதுனால நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜீவியம், பலியின் ஜீவியம் கூட அதுல வித்தியாசம் இருக்கு. நாம கொண்டு வரக்கூடிய பலன், அந்த பலன்ல கூட வித்தியாசம் இருக்கு. சோ இது வந்து இந்த அழைப்புல இப்படித்தான் இருக்கு. சோ அதனால வித்தியாசமா பெற்றுக்கொள்கிறதுனாலயோ, வித்தியாசமான பலன்கள் ஏறெடுக்கிறதுனாலயோ நமக்குள்ள மனசுல ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம், டிஸ்கரேஜ்மெண்ட் வரக்கூடாது. பட் சேடன் ரொம்ப தந்திரமா அது அங்க செய்வார். ஆனா நம்ம அழைப்பு கிளியரா அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் என்னை ஒரு அங்கமா அழைச்சிருக்கிறார், ஒரு அவயமா அழைச்சிருக்கிறார் சரீரத்துல. ஒரு ஒரு அவயத்துக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் வேலை அங்க இருக்கு. அந்தந்த அவயம் அந்தந்த வேலையை அவங்க தெளிவா உணர்ந்து அந்தந்த வேலை மாத்திரம் செய்யணும். அப்படி செய்யும் போது சரீரத்துல இந்த அவயத்தினால மற்ற அவயங்களுடைய வேலைக்கு இடரல் வராது, மற்ற அவயங்களோட இந்த அவயம் சண்டை போடாது, எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. சோ இப்போ இப்படி ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அந்த சரீரத்துல இடம்பெற்று அந்த வேலை மாத்திரம் அந்த சரீரத்துல செய்யும் பொழுது ஒட்டுமொத்த சரீரம் முழுவதும் அங்க சீராக செயல்படும். சோ இதுதான் பரலோக ராஜ்யம், இப்படி இருக்கு. சபை இப்படித்தான் சுவிசேஷத்துல அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சும் போது நாம் என்னதான் புரிஞ்சிட்டோம்னா, இந்த தாளந்து பற்றின உண்மையில என்னதான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டார்னா, சுவிசேஷ யுகத்துல சபை தங்கள் கையில கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை உணர்ந்து அந்த தாழ்ந்துகளை பயன்படுத்தி தேவனுக்கு ஊழியம் செய்து உக்கிரான ஊழியத்தை அங்க ஒப்பு கொடுக்கணும், அதன்படி அவங்களுக்கு அங்க ஆசீர்வாதம் அங்க இருக்கும். அந்த தாழ்ந்துகள் பயன்படுத்துறதுன்னு சொல்லும் பொழுது அது வெளிப்படையா தெரியக்கூடிய கிரியைகள், வெளியரங்கமா தெரியும். மற்ற சகோதர சகோதரிகளுடைய பரிசுத்தத்திற்காக அந்த தாழ்ந்துகளை பயன்படுத்தும் பொழுது. சோ ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த ராத்தல் ஊமை, இது சற்று வித்தியாசமாக அங்கிருக்கு. இது கூட நாம் அறிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு பிரயோஜனமான பாயிண்ட்ஸ் அங்க தேவன் அங்க தருகிறார். சோ அப்போ இன்னைக்கு நாம இந்த ஊமை நாம பார்க்கலாம். சோ இந்த ஊமையில கர்த்தர் இயேசு அங்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த ஊமை கர்த்தர் இயேசு பேசுவதற்கும் அதே ஒரே காரணம் தான். என்ன காரணம்னா, 11 வசனத்துல அங்க சொல்றார், அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார். சோ எரிகோல போகிறார், சகேயுனுடைய மனமாற்றம், அப்போ ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, கர்த்தரே இங்கிருந்து நெக்ஸ்ட் எருசலேமுக்கு போவார். அப்ப எருசலேமுக்கு போன உடனே தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்தாபிப்பார் என்ற எண்ணம் அந்த ஜனங்களுக்கு மத்தியில இருக்கும் போது கர்த்தர் இயேசு என்னதான் உணர்ந்துட்டார்னா, இல்ல இந்த ஜனங்கள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாங்க, சோ தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கு, அது எல்லாம் இவங்களுக்கு உணர்த்தணும். சோ உணர்த்தணும்னு போது அதுக்கு ஒரு ஊமை அங்க பேசுறார். சோ அந்த ஊமை தான் ராத்தல் ஊமை. அந்த ஊமையில எல்லாம் சொல்லிடுறார். சோ தேவனுடைய ராஜ்யம் கண்டிப்பா ஸ்தாபனம் ஆகும், ஆனா இப்ப இல்ல, ஒரு 2000 வருஷம் கழிச்சு, இந்த முதலாம் வருகையில் இல்ல, என்னுடைய 2nd வருகையில. ஆனா அதுக்கு முன்னால நான் மறிச்சு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவேன். பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய அந்த சுவிசேஷ யுகத்துல என்னை பின்பற்றக்கூடிய சீஷர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய, ஏறெடுக்க வேண்டிய சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அது எல்லாம் அவங்களுக்கு சொல்றார் இந்த ஊமை. சோ அப்படி சொல்லும் பொழுது அந்த ஊமை நாம் அங்க பாக்குறோம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். தெளிவா இருக்கு அந்த பிரபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி. அது உண்மையிலேயே கர்த்தர் இயேசு அந்த சகல அதிகாரம் பெற்றவரா, அந்த ராஜரீக உரிமை அதிகாரத்தை தேவன் கிட்ட இருந்து அபிஷியலா, அதாவது என்ன சொல்றது, அதை முறைப்படி பெற்றுக்கொண்டு, புரியுதுங்களா? சோ இந்த இந்த 2nd வருகையில வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர் அங்க போவது ரொம்ப முக்கியம். சோ அவர் பரலோகத்துக்கு போய் தன்னுடைய விலைக்கிரயத்தை தேவன் கிட்ட சமர்ப்பிச்சு சபைக்காக உலகத்தின் ஜனங்களுக்காக அந்த அதிகாரத்துல உயர்த்தப்பட்டு அந்த சிங்காசனத்தை பெற்றுட்டு அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் வந்து ஸ்தாபிப்பது அவசியம். அது மாத்திரமில்ல, அங்க சபைக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு பண்ணுவது, இதெல்லாமே நடக்கணும்னா கர்த்தர் இயேசு கண்டிப்பா அந்த தூர தேசமாக பரலோகத்துக்கு செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். சோ அதுதான் அங்க சொல்றார். நீங்க நினைக்கிறது போல இல்ல, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், ஆனா அதுக்கு முன்னால நான் பரலோகத்துக்கு ஏறி போய் இந்த முக்கியமான வேலைகள் நான் அங்க செய்யணும். சோ அப்படி செய்துட்டு கண்டிப்பா திரும்பி வருவேன், பட் ஒரு 2000 வருஷம் அங்க இடைப்பட்ட காலம் அங்கு செல்லும். சோ அதான் சொல்றார், பிரபுவாகிய ஒருவன் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிபடி தூர தேசம் பரலோகத்திற்கு போக புறப்பட்டான். சோ புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இங்க பாருங்க, 3 வசனத்தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம், ஆனா 3 வசனத்துக்குள்ள 4 வகுப்பா பேசியிருக்கிறாங்க. முதல்ல யாருன்னா பாருங்க, அவரு புறப்படும் போது தன் ஊழியக்காரரில் ஒரு வகுப்பார், ஊழியக்காரர். யார் அந்த ஊழியக்காரர் நம்ம பார்க்கணும். ஆனா அந்த ஊழியக்காரர்ல நெக்ஸ்ட் ஒரு 10 பேர் மாத்திரம், யார் இந்த 10 பேர் அது பார்க்கணும். சோ ஊழியக்காரர், ஊழியக்காரர்ல இருந்து ஒரு 10 பேர் மாத்திரம், சோ ரெண்டு குரூப். அப்புறம் அவரை அந்த ஊரார் பகைச்சு, யார் அந்த ஊரார், அது ஒரு வகுப்பார். அந்த ஊரார் பகைச்சிட்டு ஒரு 10 ஒரு சில ஸ்தானாதிபதிகளை பின் அனுப்புனாங்க, யார் அந்த ஸ்தானாதிபதி. சோ அப்போ 4 கிளாஸ் ஆஃப் பீப்புள் அங்க பேசப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் நாம இங்க பாக்குறோம். சோ அப்போ இது யார் குறிக்குது, இந்த ஊழியக்காரர் ஒரு வேலை அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துல இந்த இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, பிரகாரத்துல அவங்க அங்க இருக்கிறாங்க. சோ ஊழியக்காரர் அந்த விசுவாசிகள். ஆனா எல்லாருக்குமே அவர் என்ன கொடுக்கறது இல்ல, அந்த ராத்தல் திரவியம் கொடுக்கறது இல்ல. இந்த ஊழியக்காரர்ல இருந்து ஒரு 10 பேர் மாத்திரம் ஸ்பெஷல், அவங்கள மாத்திரம் அங்க கூப்பிடுவார். 10 எப்பயுமே பூரணம், பூமிக்குரிய பூரணம். சோ இந்த யார் இந்த 10 பேர், அந்த ஊழியக்காரர்ல விசேஷமானவங்க, கான்சக்ரேட்டட் பிலீவர்ஸ், அதாவது தேவனிடத்தில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்ட அந்த விசுவாசிகள், அதாவது சுவிசேஷுகத்தினுடைய சபைதான் அந்த 10 பேர், அந்த 10 ஊழியக்காரன் விசேஷமானவன். சோ அப்போ இவங்களை அவர் அழைச்சிட்டு அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் அங்க கொடுக்கிறார். சோ அப்போ இந்த ராத்தல் திரவியம், திரவியம் வந்து சம் பொக்கிஷம், அது பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதனுடைய அளவு தான் ராத்தல். சோ அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, அவர் 10 ராத்தல் திரவியம் எடுத்து 10 ஊழியக்காரர் கூப்பிட்டு அங்க 10 பேருக்கும் கொடுக்கறாருன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராத்தல் கொடுக்கிறார். அதுதான் இந்த ஊமையினுடைய அந்த அர்த்தம். சோ ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு ஒரு ராத்தல் அங்க கொடுக்கிறார். சோ இது ரொம்ப நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இங்கதான் நம்ம அந்த தாழ்ந்துகள் உண்மையை நாம ஒப்பிட்டு பார்ப்போம். சோ தாழ்ந்துகளும் கொடுத்தார் தன்னுடைய ஊழியக்காரர், ஆனா எப்படி கொடுத்தார்னா அவன் அவனுடைய திறமைக்கு தக்க கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா ஒருத்தருக்கு அஞ்சு, ஒருத்தருக்கு ரெண்டு, இன்னொருத்தருக்கு ஒண்ணு. ஆனா ராத்தல் கொடுக்கும் போது அப்படி கொடுக்க தன் ஊழியக்காரத்தான் கூப்பிட்டார், எல்லாருக்குமே கொடுத்தார், ஆனா திறமையெல்லாம் பார்க்கல. அவங்க யார், அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கு, அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஊழியக்காரர் தான் வாங்க. ஊழியக்காரா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஒரு ராத்தல் திரவியம் நீங்க அங்க வாங்கிக்கோங்க, சமமா கொடுக்கறோம். அந்த வித்தியாசம் இல்ல, இவருக்கு ஐந்து அவருக்கு ரெண்டு ஒண்ணு, அந்த வித்தியாசம் இல்ல, எல்லோருக்கும் சமமா கொடுக்கறாரு. அதுதான் இந்த ராத்தல் குறிச்சு நாம ரொம்ப சீரியஸா சிந்திக்க வேண்டிய விஷயம். உண்மையிலே சொல்ல போனா ஒருவேளை இப்படி கேட்டோம், சோ தாழ்ந்து பேரப்பது, அதாவது தாழ்ந்துகள் ஊமை ரொம்ப முக்கியமா அல்ல ராத்தல் ஊமை ரொம்ப முக்கியமான, ராத்தல் ஊமை ரொம்ப முக்கியம், ராத்தல் ஊமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்க்க போறோம் பின்னாடி. சோ இங்க ராத்தல் என்ன சொல்றாருன்னா அவரு வித்தியாசமா கொடுக்கறது இல்ல, அந்த திறமைகள் அடிப்படையில பாக்குறது இல்ல, ஊழியக்காரரா இருந்தாவே தன் இடத்துல அர்ப்பணிச்சிட்ட ஒரு பிள்ளையா இருந்துட்டாவே போதும், தேவன் கர்த்தர் இயேசு அவங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க, ஒரு ராத்தல் அங்க கொடுக்கறாங்க, அதுல எல்லோருமே சமம். ராத்தல் விஷயத்துல கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் சபை எல்லோருமே சமமாக அங்க இருக்கிறாங்க. சோ அப்பதான் நாம அந்த கேள்வி வருது, அப்ப அந்த ராத்தல் வந்து என்ன பாருங்க, ராத்தல் கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். சோ நம்ம பொதுவா என்னதான் பண்ணிடுவோம்னா அந்த தாழ்ந்தானாலும் சரி ராத்தல் ஆனாலும் சரி அது பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துற பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஆனா அது மாத்திரம் இல்லை, உண்மையிலே இந்த ஊமைகளை கூர்ந்து கவனிச்சோம்னா நாங்க வேற நடக்கும், பயன்படுத்துறது மாத்திரம் இருக்காது, பயன்படுத்தி அதை பெருக்கணும், அது ரொம்ப முக்கியம், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ அதை அங்க தாளந்தலையும் பண்ணிருப்பாங்க, ராத்தல்லையும் பண்ணிருப்பாங்க. அங்க அஞ்சு வாங்கினவர் பயன்படுத்தி இருப்பார், பயன்படுத்துறது மாத்திரம் இல்ல இன்னொரு அஞ்சு சம்பாதிக்கணும், ரெண்டு வாங்கினவர் பயன்படுத்துறது மாத்திரம் இல்ல ரெண்டு சம்பாதிக்கணும், ஒண்ணு வாங்கினவர் செய்த தப்பு என்னன்னா பயன்படுத்தினார் சம்பாதிக்கல, பெருக்கவே இல்லை, அதுதான் அங்க தப்பாது. அதே தான் இங்கேயுமே அங்க பாக்குறோம். சோ அங்க அவங்க அதைய பயன்படுத்தி அதைய பெருக்க வேண்டியது அவங்கள்கிட்ட அந்த எஜமான் எதிர்பார்க்கிற அங்க விஷயம். சோ அந்த ராத்தலை எல்லாருக்குமே சமம் என்று சொல்லும் பொழுது தெரியும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ், அதனால நம்ம அதிகமா பேச வேணுங்கிற அவசியம் இல்லை. சோ அது எல்லாருக்குமே சமமா எதன் அடிப்படையிலும் இல்லாம தேவன் கொடுத்த விஷயம் அவருடைய நீதி. ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், கர்த்தர் இயேசுவை எப்ப விசுவாசிச்சோமோ அப்பொழுதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நீதி, அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை. சார்ட்ல சொல்ல போனா என் பிளேன், இதுதான் அந்த நிலைமை, இதுதான் அந்த எல்லோருக்கும் சமமா கொடுத்தது. ஆனா எல்லாம் எங்க இருந்தாங்க, அந்த விசுவாசத்துக்கு முன்னால இந்த கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. இந்த கோட்ல இருந்து கீழே இருந்துட்டா தேவன் பாக்குறதே இல்லை, அவங்க கிட்ட எதுவும் பேசுறதே இல்லை, அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிறதே இல்லை. இங்க இருக்கிறவங்க தேவனுக்கு தந்தா கூட அவர் அதை பற்றி ஒன்னும் கன்சிடர் பண்றது இல்லை, கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னாவே அவங்க ஜஸ்ட் எங்க வரணும்னா ஆறுல இருந்து எண்ணுக்கு வரணும். ஆனா இந்த எண்ணுக்கு எப்படி ப்ரொமோட் ஆகுறது, ஒரே விஷயம், கர்த்தர் இயேசுவின் பலிய விசுவாசிச்சு உண்மையா அர்ப்பணிக்கணும், அதே விஷயம். சோ அப்ப பாருங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட நீதிமான் ஆகுறாங்க, பட் நம்ம அவங்கள பத்தி இங்க நம்ம பேசல. ஏன்னா அந்த ஊழியக்காரர் இல்ல, ஊழியக்காரர்ல பத்து பேருக்கு தான் அந்த ராத்தல் கொடுக்குது. இது என்னன்னா பாருங்க, வெறுமனே விசுவாசிக்கிற விசுவாசிகள் நீதிமான் இருக்கிறாங்க, பட் அது அவங்களுக்கு பெர்மனன்ட் இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த ஃபுல் கான்ஃபிகரேஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து அது நிரந்தரமாகும், அந்த நீதிமான்ங்கிற நிலைமை நிரந்தரமாகும். அது யாருக்கு தான் ஆகுதுன்னா முழுசும் அர்ப்பணிச்சவங்களுக்கு தான். சோ அப்போ அந்த அந்த ராத்தல் என்னன்னா சகோதர சகோதரிகளே, அது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, இதுதான் ரொம்ப முக்கியம் நாம அங்க நாம சொல்றோம். சோ அப்ப அந்த அந்த நிலை தான் அங்க கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஊமையில தாழ்ந்துகள் கொடுத்தார். சோ அந்த தாழ்ந்துகள்ங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து நாம பெற்றுக்கொள்ளலாம், அது ஞானமோ செல்வமோ ஆரோக்கியமோ எதுவா இருந்தாலும் சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல பூமியிலிருந்து நாம பெற்றுக்கொள்ளலாம். பட் ராத்தல் அப்படி இல்லை, இது தேவன் கொடுத்தா மாத்திரம் தான். வேற எங்க போய் எந்த மனுஷன் கிட்ட நாம வாங்க முடியாது. இது தேவன் கொடுத்தால் மாத்திரம் தான் இதே நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம் இது. அப்போ அந்த ராத்தல் நாம சொல்லும் பொழுது ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், இங்கிலீஷ்ல நமக்கு நல்லா மைண்ட்ல நின்று, தமிழ்ல மைண்ட்ல வைக்கணும். நாம விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. இன்னைக்கு நாம அந்த நிலையில இருந்துதான் நம்முடைய பலிகள் நாம ஈரெடுக்கிறோம். சோ அது அற்பமான பலிகளா இருந்தாலும் ஏன் அங்கீகரிக்கப்படுதுன்னா, நாம நீதிமான்கள் நிலைமையில இருக்கிறோம் அதனால் மாத்திரமே. சோ அப்போ அந்த அந்த ராத்தல் அவங்களுக்கு கொடுத்துட்டே பாருங்க. அப்போ அங்க என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த நீதிமான் நிலையை நீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க, இதுல யாருக்கும் ஏற்ற தாழ்வில்லை. அப்போஸ்தலர்களுக்கு, ஏழு தூதர்களுக்கு, சபையினுடைய கடைசி பாத அங்கங்கள் வித்தியாசம் எல்லாம் இல்லை. எல்லாருக்குமே இந்த நீதி நீதி தான், ஒரே அளவு தான். யாருக்கு எந்த வித்தியாசம் பார்க்காம அங்க தேவன் கொடுத்துட்டார். ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் வர்ற வரைக்கும் அதை வைத்து நீங்க பயன்படுத்தி நீங்க அதைய பெருக்கி காண்பிக்கணும். சோ இந்த ராத்தலை எப்படி நாம அங்க பெருக்கலாம் பாருங்க. விசுவாசத்தினால பெற்றுக்கொண்ட அந்த நீதிமா நிலை எப்படி பெருக்கிறது, தாழ்ந்து பெருக்கிறது பத்தி நாம் சொன்னோம். சோ தாழ்ந்துகளை பயன்படுத்தி பெருக்கிறதுன்னா என்னன்னா, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அந்த தாழ்ந்துகள் பயன்படுத்தணும். அது நமக்காக மாத்திரம் இல்ல, உடன் சகோதர சகோதரிகளுடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்காகவும் அந்த தாழ்ந்துகளை பயன்படுத்தும் பொழுது அது அடையாளத்துல பெருகக்கூடியதாக அங்க இருக்கு. ஆனா இந்த ராட்சல் எப்படி நாம பெருக்கிறது பாருங்க. தாழ்ந்துகள் சொல்லும் போது வெளியரங்கமான கிரியைகள்ல பெருகணும். தேவனுக்காக நம்ம நேரம், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு, அப்புறம் ஞானம், இது எல்லாம் வந்துட்டு வெளியரங்கமா அதை நம்ம பயன்படுத்தணும். ஆனா ராத்தல் அது வந்து என்னன்னா, சம்திங் டு டூ வித் இன்னர் பீங், என்னன்னா நமக்கு உள்ள நடக்க வேண்டிய ஒரு பெருக்கம் பத்தி அங்க பேசு. பாவிகள்ங்கிற நிலைமையிலிருந்து விசுவாசத்தினால நீதிமான்ங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஒரு குவாலிட்டி பெற்றிருக்கிறோம் தேவனுடைய கிருபையில. இப்போ அந்த ஒரு ஒரு நிலை பெற்றிருக்கிறோம் நாம், ஒரு ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு நிலை பெற்றிருக்கிறோம் நாம், நீதிமான்ங்கிற நிலை பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த நிலையை நாம எப்படி பெருக்கணும்னா, நம்ம முக்கியமா சொல்லணும்னா அந்த ஆவியின் கனிகள்ல நாம அங்க பெருக்கணும். இந்த நீதிமான் நிலைமையில நின்று தாளந்துகளை பயன்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய அனுபவங்கள்ல நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும். அந்த ஆவியின் கனிகள்ல நாம அங்க பெருகணும். கேரக்டர் பில்ட் ஆகும், நமக்குள்ள அந்த குணாதிசயங்கள் வந்துட்டு அங்க பில்ட் ஆகும். இது வந்து உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம், உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு முன்னேற்றம். இது ரொம்ப முக்கியம். அது பத்தி தான் இங்க ராத்தல்ல அங்க பேசுறோம். சோ அதனால இது ரொம்ப நமக்கு முக்கியமானதாக அங்க இருக்கு. சோ அப்போ இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். ஆனா 14-15 வசனம் நம்ம பாக்குறோம். சோ அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இதெல்லாம் கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகையிலே நடந்துச்சு. சோ இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை அங்க பகைச்சாங்க, இன்னும் கூட பகைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் அவங்க மேல அவர் ராஜாவா இருக்கிறது இன்னும் கூட அவங்க விரும்புறதில்லை. அவங்க மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் கூட எல்லாருமே அங்க அப்படித்தான் அங்க இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் 15 வசனத்துல அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், உங்களுக்கு தெரியும். சோ கர்த்தர் இயேசு 2 வருகையில 1874 வர்றார். அந்த வசனம் அப்படி வரும்பொழுது ராஜாவாகவே வருகிறார், ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டே வருகிறார். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பல முறை உங்களுக்கு நம்ம அங்க சொல்லியாச்சு, பட் அதை நம்ம மைண்ட்ல நினைவு வைக்கணும். திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். சோ அப்போ வந்த உடனே அங்க கணக்கு பார்க்கறது அங்க ஆரம்பிக்குது. இந்த கணக்கு பார்க்கறது பத்தி ஒரு பாயிண்ட் பேசணும் நாம். இது எப்ப நடக்குது உண்மையிலே, சிந்திச்சு கொஞ்சம் பதில் சொல்லு. கணக்கு பார்க்கறது எப்ப நடக்குது, எப்ப நடக்கணும்? இப்ப நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? பாருங்க உண்மை, பாருங்க ரெண்டு உண்மையுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, சில பாயிண்ட்ஸ் வித்தியாசமா இருக்கு. சோ கணக்கு எப்பதான் பார்க்கிறாரு, வந்ததுக்கு அப்புறம். சோ அது எதுக்கப்புறம் தான் நடக்குது, 2 வருகைக்கு அப்புறம். அப்ப யாருக்கிட்ட மாத்திரம் தான் இது நடக்கும், சபைகிட்ட தான், எந்த சபைகிட்ட, சபை கிட்ட தான், பட் எப்போ, பாத அங்கங்கள் கிட்ட. சோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு கணக்கு பாக்குறது பாத்தீங்களா. சோ இது என்ன விஷயம் புரியுதுன்னா, இது எப்படி ஊமை கொடுக்கறாருன்னா, சுவிசேஷ யுகம் முழுக்க இருக்கிற சபை எல்லாருக்குமே யார் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க, இந்த பாத அங்கங்கள், அவங்களுக்கும் சேர்த்து இவங்கள்கிட்ட வாங்குற மாதிரி தான் அந்த ஊமையை அங்க சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்ல, இது இவங்களுடைய வாழ்க்கையில எப்ப நடக்குது, எப்ப நடக்குது இந்த கணக்கு வாங்குறது, நம்ம வாழும் போதா இல்ல வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா? பாருங்க, வாழும் போதே. ஏன்னா நிறைய சமயத்துல நாம் நினைப்போம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம், இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஊமையில பார்த்தா கணக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரிவார்டு கொடுக்கிறார், புரியுதுங்களா, கணக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அப்புறம் அப்படி கணக்கு வாங்கும் போது சரியான கணக்கு லைட் அவங்களை எங்க தள்ளுறார், புறம்பான இருளுக்குள்ள அழுகை தண்டனைக்குள்ள அங்க தள்ளுறார். இதெல்லாம் எப்பயோ நடக்கிறது பாக்குறோம் இந்த ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில, அவங்க இந்த பூமியில மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட் பண்ண நிமிஷத்துல இருந்து அங்க தேவன் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் அங்க பாக்குறார். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது தாழ்ந்துகள் பயன்படுத்துற விஷயமா இருந்துட்டாலும் சரி, அந்த நீதிமான் நிலைமையை பயன்படுத்துற விஷயமா இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொண்ட தாழ்ந்துகள் உங்ககிட்ட இருக்கலாமா, பெற்றுக்கொண்ட ராத்தல் உங்ககிட்ட இருக்கலாமா வேணாமாங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நிரூபிச்சு காண்பிச்சுட்டு இருக்கிறோம். அது நியாயமா பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அதை கண்டினியூ, அதை அனுமதிக்கிறார். ஒருவேளை பயன்படுத்துறதுன்னா உடனே வாங்கிட்டு உடனே இன்னொருத்தருக்கு அது அங்க பாஸ் ஆகும். சோ இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நடக்குதாங்க. இந்த ரிவார்டு கொடுக்கறது வேணா நாம என்ன சொல்லலாம், அது நம்ம உயிர் தருதல்ல நாம அங்க சொல்லுவோம். சோ அப்போ இந்த கணக்கு வாங்குறது நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சோகல் ஒரு வகையில நம்ம இப்பொழுதே நம்ம அங்க தேவன் அதான் நம்ம அந்த வசனம் உங்களுக்கு அங்க வச்சோம். அதாவது 2 கொரிந்தியர் 5:10 போன முறையை நம்ம வாசிச்சோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அங்க இருக்கிறோம். சோ அந்த நியாய தீர்ப்பு சபைக்குள்ள அங்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் அது அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இது கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ள வேணும். சோ அப்போ ராத்தல் கொடுக்கிறார் எல்லாருக்குமே சமமாக அங்க கொடுக்கிறார். இந்த நீதிமான் நிலை அதை நம்ம பயன்படுத்தணும், அதை நாம இருக்கணும். சோ அப்போ இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான விஷயம். நம்மளுடைய ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல நாம அங்க பெருகணும். ஆனா அப்படி பெருகிறதுக்கு இந்த ராத்தல் அங்க உதவும். சோ நீதிமான் நிலைமையில் இருந்துட்டு பெற்றுக்கொண்ட தாழ்ந்துகளை தேவ சித்தத்துக்காக பிரயோஜனப்படுத்தும் போது நிறைய அனுபவங்கள் நமக்கு அங்க வரும். சோ அந்த அனுபவங்களின் மத்தியில நமக்குள்ள அந்த ஆவியின் கனிகள் அங்க பெருகுது. சோ இது அந்த ராத்தல அங்க பெருகிறதுக்கு அங்க முக்கியம். சோ இது இது குணலட்சணங்கள் பெறுகிறதுல பெறுகிறத குறிச்சு பேசுது. நம்ம எப்படி நாம சொல்வோம்னா, பின்னாடி நடக்கிற விஷயம் அங்க சொல்றார். என்னன்னா 16-19 வாசிங்க.
அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான்.
படிங்க.
அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான்.
சோ இது ரொம்ப வித்தியாசமான வசன பகுதி. தாழ்ந்த உண்மைகள் பார்த்தோம்னா அங்க அந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு வித்தியாசம் இருக்கு, ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இதனால்தான் நாம் சொல்றோம் ராத்தல் தாழ்ந்துகளை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்க, தாழ்ந்த விஷயத்துல 5 வாங்கினவர் 5 சம்பாரிச்சார், 2 வாங்கினவர் இன்னும் 2 சம்பாரிச்சார். ஆனா 2 பேருக்குமே ஆசீர்வாதம் ஒண்ணுதான் கொடுத்தார். ஆனா இங்க பாக்குறோம் அப்படி இல்லை. ஒரு ராத்தல் வாங்கினவர் 10 சம்பாதிக்கிறார், அவருக்கு 10 பட்டணம். இன்னொருத்தர் அவரும் ஒண்ணுதான் வாங்கினாரு, ஆனா எவ்வளவு சம்பாதிக்கிறார், 5 தான் சம்பாதிக்கிறார். அப்படின்னா முன்னாடி வந்தவரை விட பிரயாசங்கள் கம்மி, முன்னாடி வந்தவங்களை விட பலிகள் கம்மி. அப்போ அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது 5 பட்டணம் தான் அங்க கொடுக்கிறார். சோ அப்போ பாருங்க, பரிசு பெற்றுக்கொள்ளும் போது அதிகம் கம்மிங்கிறத எது தான் நிர்ணயிக்குதுன்னா, தாளந்து இல்ல, எது தான் நிர்ணயிக்குது, ராத்தல் தான் முக்கியம். பாருங்க, பரிசு எது அடையாளமா இருக்கு 2 ஊமையிலுமே, அந்த வெகுமதி அது எது அடையாளமா இருக்கு, பெற்றுக்கொள், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணிட்டா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது அடையாளம். புரியுதுங்களா நாம் சொல்றது? அந்த எஜமான் சொல்றார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. என்னது அது? ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள். இங்கே கூட அதே விஷயம்தான் அங்க சொல்றார், ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள். ஆனா அந்த மகிமையில வித்தியாசமே எங்கதான் பாக்குறோம்னா, ராத்தல் பயன்படுத்துற விஷயத்துல தான் பாக்குறோம். அப்படின்னா என்ன விஷயம்னா, தாளந்துகள் வெவ்வேறு நாம பெற்றெடுப்போம். ஒருத்தர் அஞ்சு வாங்கியிருப்பார், ஒருத்தர் நாலு, ஒருத்தர் மூணு, ரெண்டு, ஒன்னு வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையா நடந்தாங்கன்னா, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம் தான். மகிமை வந்து ஒண்ணு தான் அங்க, அதுல எந்த வித்தியாசம் பண்றது இல்லை. ஆனா ராத்தல் அப்படி இல்லை. ராத்தல் கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒண்ணு, ஆனா அதைய பயன்படுத்தி சம்பாதிக்கிற விஷயத்துல அதிகம் கம்மி காண்பிக்கும் போது அவங்க கொடுக்கிற, அவங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துல கூட என்ன இருக்கு? அதிகம் கம்மி. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, சபை தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சு அந்த மகிமை படும் பொழுது, அந்த மகிமையில அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எதுதான் தீர்மானிக்குது? ராத்தல், தாழ்ந்து அங்க இல்ல. இதுதான் நம்ம ரொம்ப அங்க முக்கியம். அப்பத்தான் நமக்கு அந்த பாயிண்ட் அங்க ராத்தல், ராத்தல் எப்படி நம்ம சின்சியரா பயன்படுத்தணும். இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை கொடுக்கும் போது தேவன் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. விசுவாசிச்சு அர்ப்பணிச்சிங்களா, உடனே வாங்கிக்கோம். எல்லாருக்கும் சமம் தான். அதான் நம்ம தெளிவாது தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லணும். அப்போஸ்தலர் பவுலுக்கும் ஒண்ணு தான், ரசலுக்கும் ஒண்ணு தான், உங்களுக்கும் ஒண்ணு தான், எனக்கும் ஒண்ணு தான், இனிமேல் கான்சன்ட்ரேட் ஆக போறவங்களுக்கும் ஒரு ராத்தல் தான். அதுல எந்த வித்தியாசம் இல்லை. அந்த தாழ்ந்துகள் அப்படி இல்லை. அப்போஸ்தலர் பவுலுக்கு அஞ்சு, ரசலுக்கு அஞ்சு, நமக்கு இன்னைக்கு ரெண்டோ ஒன்னோ தான் அங்க இருக்கும். ஆனா பாருங்க, அவங்க அஞ்சு இருந்தா அவங்க அப்பேற்பட்ட ஊழியம் செஞ்சிருந்தோம், நம்ம இவ்வளவு கம்மியான தாழ்ந்துகள் வாங்கி ஊழியம் செஞ்சு உண்மையா இருந்தா ரெண்டு பேரும் ஒரே ஆசீர்வாதம் தான் அங்க பெற்றுக்கொள்ளப்பட்ட. ராத்தல் அப்படி இல்லை. எல்லாருக்கும் சமமா கொடுக்கும்போது கொடுத்துட்டாங்க, ஆனா அதை எப்படி பயன்படுத்தி எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுதான் டிசைட் பண்ணும் பரலோக மகிமையில நமக்கு எப்பேற்பட்ட மகிமை. மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திர வித்தியாசம் இருக்கு. ஆனா எந்த நட்சத்திரம் அதிக மகிமை, எந்த நட்சத்திரம் குறைவான மகிமை, இது தீர்மானிக்கிறது அந்த விசுவாச, அந்த ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையின் அங்கம் இந்த பூமியில அந்த ராத்தல் எப்படி பயன்படுத்தினாங்க. அந்த அந்த நீதிமான் நிலைமைய எந்த அளவுக்கு பயன்படுத்தி தங்களுக்குள் அந்த சாயல் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க, தங்களுக்குள் அந்த ஆவியின் கனிகள் அவங்க பெற்று கொண்டிருக்கிறாங்க. சோ நிறைய சமயங்கள்ல, நிறைய ஆங்கிள், நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம அங்க பாக்குறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம், குண லட்சணம் தான் நமக்கு அந்த கிரீடத்தை பெற்று தரும். ஆனா இந்த குண லட்சணத்துல பூரணப்படுவதற்கு தான் மற்ற விஷயங்கள் எல்லாம், அது பலிகள் எதுவா இருந்துட்டாலும், பிரயாசங்கள் எதுவா இருந்துட்டாலும், தாழ்ந்துகள் எதுவா இருந்துட்டாலும், எதுக்குதான் கொடுக்கிறாருன்னா, அந்த குண லட்சணங்கள்ல கிறிஸ்துவின் சாயல்ல மெருகேற்றப்படுவதற்காக மாத்திரம்தான். அப்போ அப்செக்ட் என்னன்னா, லக்கி என்னன்னா, அந்த சாயல், அந்த குண லட்சணம். அப்போ இங்க பார்க்கும் போது ஒருத்தர் அந்த நீதிமான் நிலைமைய பயன்படுத்தி பத்து சம்பாதிக்கிறார். அப்போ அவருக்கு பத்து பட்டணங்களுக்கு அங்க அங்க அதிகாரம் கொடுக்குறார். அதே போல ஒரு அஞ்சு சம்பாதிக்கும் போது அவருக்கு அஞ்சு அங்க கொடுக்குறார். ஸோ இது நமக்கு அங்க தெளிவாக அங்க இருக்கு. ஸோ இந்த இந்த பாயிண்ட் நமக்கு அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ இப்படி நடக்கும் போது தெரியும் பின்னாடி வர விஷயம் அவர் பத்தி. இருபதாம் வசனம் வாசிங்க.
பின்பு வேறொரும் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும்
சபைக்கு அங்க அடையாளம். அவங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துல வித்தியாசம், சபை பெற்றுக்கொள்ளுகிற மகிமையில அங்க வித்தியாசம். இதே இது வந்து விதைப்பவன் உண்மையில கூட பார்க்கிறோம். அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் ஒன்னு நூறு, இன்னொன்னு அறுபது, இன்னொன்னு முப்பது. சோ சபை தான், பட் மகிமையில வித்தியாசம். இதே தான் இந்த ரெண்டு பேர், மகிமையில வித்தியாசம் பட் சபை. ஆனா மூணாவது மனுஷன், இவரு வித்தியாசமான மனுஷன். இவரு சொல்ற விஷயம் எல்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் தான். ஆண்டவனை இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையில வைத்திருந்தேன், பயன்படுத்தல. அதாவது பயன்படுத்தினாரு, பயன்படுத்தினாரு, ஆனா ஆவிக்குரிய விஷயத்துக்கு இல்ல, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்கு இல்ல, தன்னுடைய பரிசுத்தம் ஆக்கப்படுவதற்கு இல்ல, முற்றிலும் உலக காரியங்கள் பயன்படுத்தினார். ஏன்னா அந்த ஊமையில நம்ம பார்த்தோம், இங்க தாழ்ந்த ஊமையில ஐந்து வாங்கினவன் போய், ரெண்டு வாங்கினவன் போய், ஒன்னு வாங்கினவன் போய், போய் 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 மூணு பேருமே பயன்படுத்தினாங்க. ஆனா அஞ்சு வாங்கினவர் இன்னும் அஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தினார், ரெண்டு வாங்கினவர் ரெண்டு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தினார், ஒன்னு வாங்கினவர் பயன்படுத்தினார், புதைச்சு வச்சிட்டார் பூமியில். அப்படின்னா அதனால எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கல, சும்மா பூமிக்குரிய விஷயங்கள் சுயநல காரியங்களுக்கு இதுக்குதான் அவர் பயன்படுத்தினார். தன்னுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கும் பயன்படுத்தல, மற்றவருடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கும் பயன்படுத்தல. அப்போ அது டபுள் ஆகாது, ரெட்டிப்பாகாது. பட் பயன்படுத்தினாங்க மூணு பேரும், எதுக்கு பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்கிறத விஷயம். அதே தான் இங்கே கூட நம்ம அங்க போகும். சோ அப்போ அந்த முதல் ரெண்டு பேர் பக்கா பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீதிமான் நிலைமையில நின்று தாழ்ந்தகள் மற்றவங்களுக்காக பயன்படுத்தி அதன் மூலம் பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை தங்களுக்குள்ள சாயலங்க வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்குரிய பரிசு அங்க பெற்றுக்கொண்டாங்க. பட் மூணாவது இவர் சொல்ல போகுது, இவர் சொல்றார், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றார். ஏன் இவர் இப்படி சொல்றார், இவர் இதுலயே அவருக்கு தெரியுது. பாருங்க, இவர் கர்த்தர் இயேசுவை பத்தி தேவன் பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், நீங்க தெளிக்காத இடத்துல இருந்து சேர்க்கிறவர், அப்படியா இருக்கிறாங்க தேவன் கர்த்தர் இயேசு. சோ இவங்க கிட்ட என்ன மிஸ் ஆகுது, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் போது தேவன் பற்றி கர்த்தர் இயேசு பற்றி சரியா புரிஞ்சுக்கல, அவங்களை பற்றின சரியான ஞானத்துல அவங்க வளரல. பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீங்கள் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே அங்க ஒரு பாயிண்ட் இருக்காங்க. ஆனா பாருங்க, தேவன் அவருடைய கேரக்டர், கர்த்தர் இயேசு அவங்க கேரக்டர். நீங்க அப்படி நீங்க இப்படின்னு நான் நினைச்சு நான் பயந்து அப்படின்னா, இவருக்கு தேவன் பற்றியும் கர்த்தர் இயேசு பற்றியும் தெளிவான ஞானம் இல்ல. ஏன் ஞானம் இல்ல, ஞானம் இல்லைன்னு என்ன அர்த்தம், அவங்க இந்த வார்த்தையை படிக்கல. இல்ல வேற என்ன சொன்னா, ஏன் என்ன ஞானம் இல்லைன்னா, அவங்களுக்குள்ள பரிசு தாவி அங்க இல்ல. ஏன் பரிசு தாவி இல்லைன்னா, அவங்க தேவனுடைய வசனங்களுக்குள்ள போய் அங்க பார்க்க, இது ஒரு வகுப்பார், லேக் ஆஃப் ஸ்டடி எல்லாம் எல்லாம் இருக்கு. அவங்க தேவனுடைய வசனத்துல தியானம் இல்ல, அதனால பரிசு தாவில குறைவு, அதனால தேவன் பற்றி அவருடைய திட்டம் பற்றி அவருடைய வழிநடத்தல் பற்றி நம்பிக்கை இல்ல, அவிசுவாசம், இதெல்லாம் இருக்கிற ஜனங்கள். இவங்கள் யாருன்னா, பத்து கன்னிகைகள்ல இரண்டாவது அஞ்சு கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். சோ இவங்க ஒரு தெளிவில்லாம இருக்கிறாங்க, அதனால பயந்திருந்தே சொல்றாங்க. கண்டிப்பா பயந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அது தெளிந்த புத்தி உள்ள ஆவி தாங்க தரும், நல்ல பலமுள்ள ஆவி தான் தரும். பட் இவங்க பயந்திருக்கிறாங்க சொல்லும் பொழுது இவங்களுக்குள்ள அந்த ஆவி கம்மி. யாரு தான் ஆவி கம்மி, யாருக்கிட்ட தான் எண்ணெய் இல்லைன்னா, அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தான் அந்த எண்ணெய் இல்லை. சோ அப்போ எண்ணெய் இல்லாதனால அவங்ககிட்ட பந்தம் கூட அங்க எரியிருக்கு வாய்ப்பு இல்லை. சோ அப்போ அவங்க இது யாருக்கு திரள் கொடுத்துக்கே அங்க அடையாளம் மறுக்கிறாங்க. சோ சீலையில நான் வச்சுட்டேன். சோ பூமிக்குரிய விஷயங்களுக்கு நான் நிறைய நான் செலவு பண்ணிடுக்கிறேன் ஒழிய, நான் பாருங்க அந்த நிறைய பேர் சபையில இப்படி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கிளாஸ் தான் அதிகம் பேர் சபையில. இந்த பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி தான், ஏன்னா நமக்கு அந்த செவன்த் மெசஞ்சர் தரார். இந்த மூணாவது வகுப்பார் தான் சபையில அதிகம் பேர், ரொம்ப ஜென்டில், எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட்டட் மத்தியில ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அன்பு இருக்கும். அந்த நீதிமான் நிலைமைய தொலைச்சிட மாட்டாங்க, அதை அப்படியே பாதுகாத்துடுவாங்க, ஆனா பயன்படுத்த மாட்டாங்க. சோ அதாவது இந்த நீதிமான் நிலைமைய எதற்காக பெற்றுக்கொண்டாங்களோ, அந்த ஒரு பிரயாசங்கள், அந்த ஒரு பலிகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டான ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, அதுல நிறைய தியாகங்கள், இதெல்லாம் அங்க குறையும். ஆனா நீதிமான் நிலைமையில அங்க இருப்பாங்க. சோ இவர்கள் அநேகம் சபையில, ஆனா இவங்கள் கிட்ட கர்த்தரும் சரி தேவனும் சரி அங்க அங்க சந்தோஷப்படுறதே அங்க இல்ல. சோ அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவரு பொல்லாத ஊழியக்காரனே அங்க அவர் சொல்றது நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ அப்படி சொல்லிட்டு பின்னாடி வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அவர்கிட்ட இருந்து அந்த ராத்தல் வாங்கி பத்துக்கு இருக்கிறதுக்கே அங்க கொடுக்குறார். சோ இது கூட ஒரு அருமையான பாயிண்ட், ஏன்னா இது பாயிண்ட், இது போன உண்மையிலையும் இருக்குது, இந்த உண்மையிலையும் இருக்கு. சோ இல்லாத இருக்கிறவன் இல்லாதவன் இடத்துல இருந்து இருக்கிறதும் என்னாயிடும், எடுத்து கொல்லப்பட்டு இருக்கிறவருக்கே அது என்னாயிடும், அது கொடுக்கப்படுது. என்ன அர்த்தம், ஏற்கனவே அஞ்சு தாளந்து வாங்கி உண்மையா வேலை செஞ்சு இன்னொரு அஞ்சு தாளந்து வாங்கினவருக்கு அந்த ஒண்ணு போய் சேர்ந்து, இங்க ஏற்கனவே அந்த ஒண்ணை ஒழுக்கமா பயன்படுத்தி பத்து சம்பாதிச்சவருக்கே அந்த ஒண்ணும் போயிடுது. இது என்ன பாயிண்ட் இது. சோ இதுதான் அது என்னன்னா, பெற்றுக்கொண்டதுல உண்மையா இருந்து அதுக்கும் மேல வைராகியமா தேவன்கிட்ட சில வாய்ப்புகளுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் சில புது கதவுகள் தேவன் அங்க திறக்கிறார். பாருங்க, இது இது அந்த பாயிண்ட்டுக்கான ஒரு ப்ரூஃப். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த தாழ்ந்துகள்லயும் இந்த இந்தலையும் நம்ம சொன்னோம். அதாவது நம்ம பெற்றுக்கொண்டதுல உண்மையா இருந்து பாருங்க, நம்ம பெற்றுக்கொண்டது மூணு தாழ்ந்து தான், மூணு தான் பெற்றெடுத்தோம், ரெண்டு தேவன் நம்ம கொடுக்கல, ஆனா அந்த மூணுல உண்மை. இன்னொரு மூணு சம்பாரிச்சவர்கிட்ட கொடுக்குறோம், கொடுத்துட்டு தேவன் கிட்ட இன்னும் உங்களுக்காக நான் வேலை செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு புது வாய்ப்பு நீங்க திறந்து தாங்க. தேவன் கிட்ட கேட்கும் போது தரார் தேவன், அது எங்கிருந்து தராருன்னா இன்னொருத்தர்கிட்ட வாய்ப்பு போயிடுது, அவர் பயன்படுத்துறதே இல்லை, அதை வாங்கிட்டு இவர்கிட்ட நீங்க வச்சுக்கோங்க. கொஞ்சத்துல தான் உண்மையா இருந்தீங்க, இன்னும் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சோ அதுதான் இங்க இந்த பாயிண்ட்ல அங்க இருக்கு. சோ இவங்களுக்கு இன்னும் மகிமையில உயர்ந்து போவதற்கான இன்னும் அடிப்படை இன்னும் அதிகப்படியான வாய்ப்பு அங்க தேவன் தரா அவங்களுக்கு, யாருக்கு, ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுல உண்மையா இருந்தவங்களுக்கு மாத்திரம் தான். சோ இது நாம செய்யணும், பட் எது செய்யக்கூடாது நாம சொன்னா, கொடுத்துருக்கிறதையே கவனிக்காம இன்னும் எனக்கு வேற வேணும் வேற வேணும் பிரயாசம் பண்ணா, அது இல்லை, முதல்ல வாங்கினதுல அங்க உண்மை இருக்கு. இந்த மிஸ்டேக் நிறைய நடக்கும், அதனாலதான் அந்த வசனம் சொன்ன ஒன்னு பேர் 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படி முதல்ல உண்மையா இருக்கணும், அவங்க அவங்க பெற்ற வாய்ப்புகள்ல உண்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அது செய்யணும், அது ஞானம். அதுக்கப்புறம் ஒருவேளை இன்னும் வாஞ்சிருச்சுன்னா தேவன் அதை பெருக்குவார், கண்டிப்பா அந்த வாய்ப்புகளே அங்க பெருகும் சகோதர சகோதரிகள். சோ யார் அதிகமா பிரயாசப்படுறாங்க, யார் அதிகமா உண்மை காண்பிக்கிறாங்க, அவங்க லைஃப் நம்ம பார்க்கலாம். தேவன் மேலும் 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 வாய்ப்புகள் அங்க தந்துட்டே போவார், அவங்களுடைய திராணிக்கு மேல் அவங்களுடைய அவங்களை தேவன் அங்க பயன்படுத்தி நிற்பார், அது நமக்கு நல்லா தெரியும். சோ இதெல்லாம் நம்ம சில எவிடென்சஸ் நமக்குள்ளேயே அங்க தெரியும். சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை உணரலாம் கிளியரா. சோ நம்ம திராணிக்கு கம்மியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா, திராணிக்கு மேல தேவனால் பயன்படுத்தப்பட்டு இருக்கோமா, அது நம்ம கிளியரா அங்க பார்க்கலாம். சோ ஆனா இது வந்து நம்ம ஒரு அந்த உண்மையுள்ளவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சோ அப்போ அந்த ஒரு ராத்தலுக்கு வாங்கி பயன்படுத்தாதுன்னு அதைய வாய்த்துட்டு அதைய இன்னொருத்தருக்கு அங்க கொடுக்குற. சோ அந்த ஒரு ராத்தல் வாங்கி வேலை செய்யாதவர் திரள் கூட்டத்தை அங்க அடையாளப்படுத்துவது நம்ம அங்க பாக்குறோம். இப்ப நம்ம கடைசியா நாம போயிடலாம், இங்க வசனத்துக்கு 27 வசனத்துக்கே நாம போயிடலாம். சோ இந்த ராத்தலில் கொடுக்கப்படுகிற ஊழியக்காரர் அவங்கள்கிட்ட கணக்கு கேட்கறது, இதெல்லாம் சுவிசேஷகத்தின் சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சப்போ அவரோட மன அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத மனதில்லாதவர்கள், அது இந்த இஸ்ரேல் ஜனங்களானாலும் சரி, உலகத்துல கர்த்தர் இயேசுவை கர்த்தர் இயேசுவை பற்றி அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்து அவரை வெறுக்கிறவங்களானாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே அது 1000 வருட அரசாட்சியில அங்க அப்படின்னா என்னன்னா, அவங்களை வந்து எந்த பட்டயத்தை வச்சு வெட்டுவார்னா, இதே பட்டயம், தேவனுடைய வசனங்கள் வச்சு அவங்களுடைய பழைய நிலைமை அங்க மாற்றி தேவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அங்க தர. ஆனா அங்கேயும் சிலர் அவரை பகைப்பாங்க, அவங்கள வேற வேட்டுவார், அது வந்து இரண்டாவது மரணத்துக்கு அங்க அடையாளம். ஏன்னா 4 வகுப்பார் நாம சொன்னோம் இல்லைங்களா, ஊழியக்காரர் ஊழியக்காரர்ல 10 பேர், ஊரார் ஊரார்ல ஸ்தானாதிபதிகள். சோ ஊழியக்காரர் நாம் சொன்னோம்னா விசுவாசி, அதாவது இந்த விசுவாசிகள் அழைக்கப்பட்டவர்கள் இல்லாதனாலும் பாருங்க அவங்களுக்கு ராஜ்யத்துல அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 10 பேருக்கு எல்லாம் இங்க நடக்குது, அந்த விசுவாச வீட்டா இருக்கு, அந்த அர்ப்பணிக்கப்பட்டவங்க. சோ ஊரார் நம்ம சொல்லலாம், இஸ்ரேல் ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள், கர்த்தர் இயேசுவை அறிஞ்சும் அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்க, இவங்களுக்கு எல்லாம் 1000 வருட அரசாட்சியில அங்க ஒரு அருமையான வாய்ப்புக்கு தேவனுடைய சத்தியத்தின் மூலம். ஆனா அந்த பகைக்கிறவங்க, அந்த ஸ்தானாதிபதிகள், 1000 இயர் ரெயின்ல கூட சிலர் கர்த்தர் இயேசுக்கு விரோதமா தான் இருப்பாங்க, அவரை தங்கள் ராஜாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா இரண்டாம் மரணத்துக்குள்ளதான் அங்க போவாங்க. சோ அதனுடைய சத்துருக்களை இங்க கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னால் என்றார். சகோதர சகோதரிகளே, ராத்தல் நாம கர்த்தர் இயேசுவினுடைய பலியின் மேல வைத்த விசுவாசம், அதன் மூலம் பெற்றுக்கொண்டோம் அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை. அது மாத்திரம் இல்ல, அதற்கு பின்பு நாம முழுவதுமாக அர்ப்பணிச்ச பொழுது அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை நமக்கு உறுதிப்படுத்தப்படும், நம்மளுக்கு நமக்கே உரியதா நிரந்தரமானதாகுது. அந்த நிலை எதுக்கு வாங்கிட்டோம்னா, அந்த நிலைமையில நின்று நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி நம்ம ஆவியின் கனிகள்ல பெருகுவதற்காக அங்க கொடுக்கிறோம். சோ அந்த ஆவியின் கனிகள் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ராஜ்யத்துல மகிமை அங்க தேவன் அங்க நமக்கு அங்க வாக்கு தத்தம் அங்க பண்ணிருக்கிறார். சோ உண்மையிலே சொல்ல போனா ஒரு கான்சக்ரேட்டட் பிலீவர், அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தர் முதல்ல என்னதான் வாங்குறாருன்னா தேவன் கிட்ட இருந்து ராத்தல். ராத்தல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பெற்றுக் கொள்கிறார், தாழ்ந்துகள் அங்க பெற்றுக் கொள்கிறார். இல்லாட்டி வேற மாதிரி சொல்லணும்னா, ராத்தல் கையில வச்சாதான் தாழ்ந்து பயன்படுத்த முடியும். ராத்தல் இல்லாம தாழ்ந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம், ஆனா அது கணக்கிலேயே போகாது. ஏன்னா பலி செலுத்தலாம், பிரயாசங்கள் ஏறெடுக்கலாம், முதல்ல நீதிமானா இருந்து எட்டா தான் அது தேவன் அங்கீகரிப்பார். சோ அந்த நீதிமான் நிலைத்தான் நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ளுகிறோம். எந்த தகுதியும் பாக்குறது இல்ல தேவன், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பாக்குறது இல்ல. குமாரன் மூலம் வந்துட்டு எல்லாருக்கும் அவர் கொடுத்துடுறார். அதை வச்சு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமோ அதுவே நம்மளுடைய எட்டர்னல் டெஸ்டினி, நம்முடைய நித்திய நித்தியத்துக்கும் நம்மளுடைய அந்த நிலை, நம்முடைய ஸ்தானத்தை தேவன் வந்து அங்க நிர்ணயிக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ராத்தல் அதை நம்ம பயன்படுத்துறது, அதை பயன்படுத்துறதுல உண்மையில உக்கிரான ஊழியமா ஏறெடுக்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.